إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹுவின் பேரருளின் காரணமாக மீண்டும் ஒருமுறை புனித ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். இன்று மிக்க ரமலானுடைய மாதத்திலே காலடி எடுத்து வைத்தவர்களாக நோன்பாளிகளாக அல்லாஹ் ஞாபகம் செய்யப்படக்கூடிய அவனது உபதேசங்களை கேட்கக்கூடிய ஒரு சபையிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் நாம் முகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய காலம் முழுக்க பிரயோஜனப்படக்கூடிய வகையிலே ஒரு சில விடயங்களை இன்றைய இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இன்று முதலாவது நோன்பு என்றபடியால் இன்று ஒரு விடுமுறையை அளித்துவிட்டு எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்றொரு கருத்து காணப்பட்டாலும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருகிற போது சுமார் 7-8 தினங்களை இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் செலவழித்திருப்போம். அதற்கு பிறகு நாம் ஒரு விடயத்தை தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவது எந்தளவு சாத்தியப்படும் என்று தெரியாது என்ற காரணத்தினால் இன்றைய முதலாவது நாளிலேயே எம் ஒவ்வொருவருடைய ஈமானை உறுதிப்படுத்தி ஒரு சில விடயங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்துடன் இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இஸ்லாம் வாழும் இறை இல்லங்கள். இஸ்லாம் வாழும் இறை இல்லங்கள் என்பது இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியின் தலைப்பாகும். இன்று எம் மத்தியிலே நிலவக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையினை முதலிலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி அதற்கு பிறகு இஸ்லாம் வாழக்கூடிய இறையில்லங்கள் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதனை கூறுவதுதான் என்றைய என்னுடைய தலைப்பின் நோக்கமாகும். அந்த விடயத்தை ஒரு சில அல்குரானிய வசனங்களின் வழியாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அல்குரானிலே முனாஃபிக்குகளை பற்றி இவ்வாறு கூறுகிறான். إن المنافقين يخادعون الله وهو خادعهم. நிச்சயமாக முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் அல்லாஹுவை ஏமாற்ற பார்க்கிறார்கள், ஆனால் அந்த அல்லாஹுவோ அவர்களை ஏமாற்றுகிறான். முனாஃபிக்குகள் என்றால் யார்? இவர்கள் இஸ்லாத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காஃபிர்களாக இருப்பார்கள். ஏதோ சில நோக்கங்களின் காரணமாக அவர்கள் அல் ஜமாஅத்திலே இஸ்லாமிய கூட்டமைப்பிலே காணப்படுவார்கள், ஆனால் அவர்களது உள்ளத்திலே ஈமான் இல்லாத ஒரு நிலைப்பாடு காணப்படும். இவர்கள் பிறரிடம் தம்மை முஸ்லிமாக காட்டிக்கொள்வதற்காக ஒரு சில செயற்பாடுகளை செய்து அல்லாஹுவை அவர்கள் ஏமாற்ற பார்ப்பார்கள், ஆனால் காஃபிர்களாக இருந்தால் கூட இந்த உலகத்தை அனுபவித்து விட்டு செல்லலாம். அதுவும் இல்லாமல் முஸ்லிம்களோடு சேர்ந்திருந்து கொண்டு அந்த மறுமைக்காக செயற்படாமல் சுவன வாழ்க்கையையும் தவற விட்டுவிட்டு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஒரு நிலைமையிலே இவர்களை ஆக்கி அல்லாஹ் அவர்களை ஏமாற்றி விடுகின்றான். இந்த நிலைமையிலே நாம் யாரும் இருந்துவிடக்கூடாது. அந்த முனாஃபிக்குகள் என்ற ஒரு நிலைமையிலே நாம் இருந்தால் மறுமையிலே அவர்களுக்குரிய தீர்ப்பு நரகத்தின் அடித்தட்டை அவர்கள் அடைவார்கள். ஏனைய முஸ்லிம்களிலே ஒரு சில பாவிகள் நரகத்திற்கு செல்வார்கள், நரகத்திலே தண்டனைகளை அனுபவிப்பார்கள், மீண்டு வந்து விடுவார்கள். காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் கூட நரகிலே ஒவ்வொரு வகையான தண்டனையில் அகப்பட்டு கொள்வார்கள். முனாஃபிக்குகளை பொறுத்தவரைக்கும் மீண்டு எழவே முடியாமல் நரகத்தின் அடித்தட்டிலே அவர்கள் இருப்பார்கள். இந்த முனாஃபிக்குகள் யார், அவர்கள் இந்த பூமியிலே எப்படி வாழுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிற போது, வஇதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக எழுந்தால் சோம்பேறிகளாக அந்த தொழுகையிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். யுரா ஊனன்னாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காக அவர்கள் அந்த தொழுகையை செய்வார்கள் என்று அல்லாஹ் அந்த அல் குரானிய வசனத்திலே குறிப்பிடுகிறான். பாருங்கள், முனாஃபிக்குகள் தொழுகையை உருப்படியாக தொழமாட்டார்கள், சோம்பேறிகளை போன்று அந்த தொழுகையிலே நிற்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிற போது, எமது உள்ளத்திலே ஈமான் இருக்குமாக இருந்தால் எம்முடைய தொழுகைகள் எப்படி இருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் தானாக சிந்தித்து பார்ப்போம். இன்று நாம் ஒரு சிலரை பார்க்கிறோம், அவர்கள் தொழுகை என்ற பெயரிலே எதையோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அநேகமான வீடுகளிலே நாம் பார்க்கிற போது தொழுகையை, அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, அதனை அதற்குரிய நேரத்திலே நிறைவேற்றுவது கிடையாது. ஒரு தொழுகையை எடுத்துக்கொண்டால் அதன் கடைசி நேரம் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்றிருக்கிறார்கள். கடைசி நேரத்திலே தொழுவோம் என்றிருந்துவிட்டு சில நேரங்களிலே அடுத்த வக்தையும் அடைந்த பிறகு இரண்டையும் சேர்த்து தொழக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படுகின்றன. அதே போன்று தொழக்கூடிய தொழுகை எப்படி இருக்கிறது, கோழி கொத்துவதை போன்று விழுந்து விழுந்து எழும்பி அந்த தொழுகைகளை மேற்கொள்கிறார்கள். இதுதான் முனாஃபிக்குகளின் தொழுகையாகும். முனாஃபிக்குகளின் தொழுகை இவ்வாறுதான் காணப்படும் என்று ஏனைய பல ஹதீஸுகளின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுமாக இருந்தால் அந்த வீடுகளிலே இஸ்லாம் வாழுவதென்பது கேள்விக்குறியான ஒரு அம்சமாகும். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வலா யதுகுரூனல்லாஹ இல்லா கலீலா. நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு வாசகம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுவை ஒரு சொற்பமே தவிர அவர்கள் நினைக்க மாட்டார்கள். எப்படி? அல்லாஹுவை ஒரு சொற்பமே தவிர அவர்கள் நினைக்க மாட்டார்கள். நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹுவை நாம் எப்போதெல்லாம் நினைக்கிறோம்? யோசித்து பாருங்கள். எம்மை பொறுத்தவரைக்கும் எம்முடைய கூடுதலான சிந்தனைகள் எல்லாம் இந்த உலகத்தையே சுற்றி சுற்றி வரக்கூடிய அமைப்பிலே காணப்படுகிறது. காலையிலே நாம் எழுந்தால் என்ன சாப்பாடு செய்வது, பிள்ளைகளுடைய விஷயங்களை எவ்வாறு கவனிப்பது, பகல் சாப்பாடு என்ன செய்வது, ஏற்கனவே செய்து வைத்த அந்த வேலையை எப்போது முடிப்பது, அவர் அப்படி ஒரு கதையை சொல்லியிருக்கிறார், இவர் இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்கிறார், அதற்கு என்ன செய்வது, அங்கே எப்போது செல்வது, இந்த பொருளை எப்படி வாங்குவது, இப்படியே எம்முடைய அதிகமான சிந்தனைகள் பயணித்து கொண்டிருக்கிறது. தொழுகை என்று ஞாபகம் வருகிற போதுதான் அல்லாஹ் இதனை எமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான், நாம் போய் தொழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு வருகிறது. அவசர அவசரமாக உதவு செய்கிறோம், அவசர அவசரமாக தொழுகிறோம். அந்த தொழுகையிலே சில நேரங்களிலே அல்லாஹுவை பற்றிய எண்ணம் வருகிறது. கூடுதலான நேரங்களிலே அடுத்த வேலையை வைத்து கொண்டு பதறி பதறி கொஞ்சம் கூட அல்லாஹுவை நினைக்காமல் ரகாத்தை மட்டும் ஞாபகம் வைத்து தொழுது முடித்து விடுகின்றோம். சில நேரங்களிலே அந்த தொழுகையிலும் கூட ஏராளமான சிந்தனைகள் பயணித்து எத்தனை தொழுதோம் என்று தெரியாத ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம். சகோதரிகளே, அல்லாஹுக்காக உங்களது மனசாட்சியிலே கை வைத்து யோசித்து பாருங்கள். ஒரு நாளிலே எத்தனை தடவைகள் நாம் அல்லாஹுவை நினைக்கிறோம்? நாம் தொழக்கூடிய தொழுகையிலாவது ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் அந்த அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலே நாம் தொழுகிறோமா? இதற்குரிய பதிலை நீங்களாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், முனாஃபிக்குகள் ஒரு சொற்பமே தவிர அல்லாஹுவை நினைவு செய்ய மாட்டார்கள். எனவே ஒரு சொட்டு அல்லாஹுவை நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நாம் யாருடைய பண்பை கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முனாஃபிக்குகளுடைய பண்பாக முனாஃபிக்குகளாக நாம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை பற்றி அதிகம் அதிகம் நாம் நினைக்க வேண்டும். எனவே இன்று நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இன்று அதிகமான வீடுகளிலே இஸ்லாம் வாழாததற்கான காரணம் என்னவென்றால், அங்கே அவர்கள் அல்லாஹுவை பற்றி நினைப்பதே கிடையாது. எனவேதான் ஒரே ஒரு அமலாகிய தொழுகையை மட்டும் அவசர அவசரமாக தொழுதுவிட்டு ஏதோ பெரிய ஒரு அமலை செய்தது போன்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். சரி, எம்முடைய வீடுகளை இஸ்லாமிய வீடுகளாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எம்முடைய வீடுகளை இஸ்லாமிய வீடுகளாக நாம் மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்ப்பதாக இருந்தால், அதற்குரிய ஒரு வழிகாட்டலை தான் இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளவிருக்கிறீர்கள். சுனன் திருமிதி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீத். இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் இன்றைய எமது வீடுகளை கொஞ்சம் அடையாளம் காட்டுகிறது. அதே நேரம் அந்த நிலைமையை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் எமக்கு சுட்டி காட்டுகின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ், இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரிப். அதாவது, எவரது உள்ளத்திலே சிறிதளவு கூட அல் குர்ஆனை அவன் பதிய வைக்கவில்லையோ, எப்படி எவரது உள்ளத்திலே கொஞ்சம் கூட அல் குர்ஆனை பற்றிய விடயங்கள் தெரியாமல் இருக்கிறதோ, அது பாலடைந்த வீடுகள் போன்றதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், இன்று எம்மிலே அதிகமானோரின் வீடுகளும் அவர்களது உள்ளங்களும் இப்படித்தான் இருக்கின்றன. அல் குர்ஆனை பற்றி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பது கூட தெரியாது. இவ்வாறான மனிதர்களின் உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்றால் பாலடைந்த வீடுகளை போன்றிருக்கும். பாலடைந்த வீடு என்றால் என்ன? அதிலே மனித புழக்கம் இருக்காது, அதிலே ஜின்கள், அதே போன்று சில விஷ ஜந்துக்கள் அதிலே காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய ஒரு வீட்டிற்குள் மனிதன் நுழைகிற போது அவனுக்கு என்ன என்ன ஆபத்துகள் ஏற்படுமோ என்று அவனுக்கே தெரியாது. இதுதான் பாலடைந்த வீடு. பாலடைந்த வீடுகளாக எமது உள்ளங்கள் இருந்து கொண்டிருந்தால் எம்முடைய நிலைமையும் இதுதான், எம்மை சூழ இருப்பவர்களுடைய நிலைமையும் இதுதான். என்ன என்ன ஆபத்துகள் எப்போது வரும் என்று எங்களுக்கும் கூற முடியாது, எம்மை சூழ இருப்பவர்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல் குர்ஆனிலே ஒரு சிறிதளவாவது எமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல் குர்ஆனிலே ஒரு சிறிதளவாவது எமது உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்றால், இன்று நாம் நினைக்கலாம், எனக்கு அந்த சூரா பாடம், இந்த சூரா பாடம், அம்மையத்த சாலுனுக்கு கீழே எல்லாமே பாடம் நிறைய இருக்கிறதே அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே அதனை சொல்லவில்லை. அது எல்லோருக்கும் பாடமாக்கிக் கொள்ள முடியும். எம்முடைய மார்க்கத்திலே இல்லாமல் வேற்று மதங்களிலே இருப்பவர்கள் கூட குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற சூராவை பாடமாக்கி சொல்கிறார்கள். இதனை இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. என்ன நாம் செய்ய வேண்டும் என்றால், இந்த அல் குர்ஆனை நாம் முதலிலே ஓத வேண்டும். அரபியிலே நாம் ஓதி முடித்து விட்டோமா, அதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன என்பதனை கொஞ்சம் வாசித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே ஓத வேண்டும், பிறகு தமிழாக்கத்தை நாம் வாசித்து விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று. அதற்கு அடுத்ததாக அதனை எமது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நான் சரியாக நடந்து கொள்கிறேனா, இந்த வசனத்தை நான் ஈமான் கொண்டிருக்கின்றேனா, இந்த வசனத்தின்படி நான் அமல் செய்கின்றேனா என்று ஒவ்வொரு வசனங்களையும் நாம் எடுத்து படிப்போமாக இருந்தால், அப்போதுதான் எமது வீடுகளிலே இஸ்லாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரே ஒரு விடயத்தை தான் உங்களிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த ரமலானுடைய மாதத்திலாவது முதலாவது நாள் இன்று, இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனை நாம் திறந்து அதிலே என்ன இருக்கிறது என்பதை படித்து பார்க்க வேண்டும். அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். வெறுமனவே ஓதி முடித்துவிட்டு செல்லுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஏற்கனவே நீங்கள் பல தகவல்களை தெரிந்திருப்பீர்கள். இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் இதை எடுத்து நாம் ஓதுகிற போது இதற்காக அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது. ஒரு எழுத்திற்கு 10 நன்மைகள் கிடைக்கிறது. அல் குர்ஆனை நாம் முழுமையாக ஓதி முடித்தால் எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே நாம் தெரிந்து வைத்திருக்கலாம். அது உண்மைதான், அதிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் வெறுமனவே நாம் மூச்சு பிடித்து அல் குர்ஆனை ஓதி முடிப்பதனால் என்ன பிரயோஜனம்? எதனை நாம் விளங்கிக் கொள்கிறோம்? அல் குர்ஆனை ஓதி முடித்தோம் என்பது மட்டும்தான் எம்முடைய ஒரு இலட்சியமாக காணப்படும். இந்த ரமலானுடைய காலத்திலே முழுக்க முழுக்க இந்த அல் குர்ஆனை ஓதி முடிப்பதற்கெல்லாம் பல வழிகளையும் நாம் தெரிந்திருக்கிறோம். ஒரு நாளிலே 20 பக்கங்கள் நாம் ஓதி முடித்து விட்டால், இந்த ரமலானிலே 600 பக்கங்கள் கொண்ட முழு குர்ஆனையும் நாம் ஓதலாம் என்றெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், எமக்கு நேரம் கிடைக்கிற போது அந்த அல் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓத வேண்டியதுதான். அதிலே எந்த பிழையும் இல்லை. ஆனால் ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கியாவது இந்த அல் குர்ஆனை நாம் ஒன்றிலிருந்து பார்த்து வர வேண்டும். அதனுடைய தமிழாக்கத்தை முதலாவது நாம் வலது பக்கத்திலே புரட்டினால் சூரத்துல் ஃபாத்திஹா வரும். அதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன? ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் இதனை ஓதுகிறோம் என்ன? அந்த அரபினுடைய கருத்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து சூரத்துல் பக்கரா, சுமார் 286 வசனங்கள் அந்த சூராவிலே காணப்படுகிறது. அத்தனை வசனங்களிலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் எடுத்து படிக்க வேண்டும். இப்படி குறைந்தது இந்த ரமலானிலே ஒரு பெரிய சூரா, 2 சூராக்களை சரி நாம் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் அது பெரிய ஒரு பாக்கியம். எடுத்து வாசிக்கின்ற போது நாம் யோசிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த வசனம் என்ன சொல்கிறது, இதன்படி நான் சரியாக இருக்கிறேனா? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விடயம். அப்படி எடுத்து படித்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்பதை நீங்களாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். அதை வாய்களால் சொல்லி முடிப்பதற்கு வார்த்தைகள் போதாது. நீங்களாக எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த விடயம் எத்தனை பேர் அமல் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவராவது அமல் செய்தால் அது அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஷைத்தான் இலகுவிலே அதற்கு விடமாட்டான். அந்த அல்குர்ஆனை தொடுவதற்கு எம்மிலே அதிகமானோருக்கு வெக்கம். ஓதினாலும் தமிழாக்கத்தை வாசிப்பதற்கு ஒரு கூச்சம். ஏனென்று தெரியாது, ஷைத்தான் அப்படி ஏற்படுத்துகிறான். ஆனால் மனுத்தியால கணக்கிலே அவருடைய குறைகளையும் இவருடைய பலாய்களையும் அலசி கொண்டிருப்பதிலே எமக்கு எந்தவித கூச்சமும் கிடையாது. அந்த ஒரு மனுத்தியாலத்தை ஒதுக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த சூறாவிலே என்று படித்தால் அதிலே எவ்வளவோ பெருமதியான விஷயங்கள் இருக்கும். இப்படித்தான் அல்லாஹுவை நினைவு செய்வது. வெறுமனவே தொழுதுவிட்டு இருப்பது மட்டும் அல்லாஹுவை நினைவு செய்வதல்ல, எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் அல்லாஹுவை நினைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதோ அதனை நாம் பயன்படுத்த வேண்டும். தொழுகையிலே தக்பீர் கட்டினால் சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹுவை பற்றியே யோசிக்க வேண்டும். அதிலே நாம் ஓதக்கூடிய துஆக்களாக இருக்கலாம், அல்குர்ஆனாக இருக்கலாம். அதனுடைய மொழிபெயர்ப்பை தெரிந்து கொண்டால் அங்கே எமக்கு தானாக அல்லாஹுவை பற்றிய சிந்தனை வரும். ஏனைய நேரங்களிலே அல்குர்ஆனை எடுத்து ஓதலாம், அதனுடைய தமிழாக்கங்களை பார்க்கிற போது அல்லாஹுவை பற்றிய சிந்தனை வரும். அதே போன்று திக்ருகளை செய்யலாம், அதனுடைய மொழிபெயர்ப்புகளையும் விளங்கி செய்கிற போது அங்கே அல்லாஹுவை நாம் நினைக்கலாம். அதே போன்று இப்படியான பயான் நிகழ்ச்சிகள் இதற்கு நீங்கள் அதிகம் அதிகம் வருகை தருகிற போது அங்கேயும் அல்லாஹுவை பற்றி நினைக்கலாம். அதே போன்று இன்னும் பல்வேறு வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது இன்று அல்லாஹுவை பற்றி நினைப்பதற்கு. எனவே சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயம்தான், அல்குர்ஆனை கைகளிலே எடுங்கள். இதிலே என்ன சொல்லி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். உங்களது வாழ்க்கையிலே மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்று நீங்கள் முதலிலே புரிந்து கொள்வீர்கள். இன்று எம்முடைய இஸ்லாம் என்னவென்றால், எதை எதையே நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றோமோ அதிலே ஒரு எழுத்து மாறாமல் காலத்துக்கும் அதையே மட்டும் நாம் சொல்லிக்கொண்டு திரிகிறோம். அல்குர்ஆனை எடுத்து படித்தால் எத்தனையோ அம்சங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். எமது வாழ்க்கையிலே வரக்கூடிய எத்தனையோ சோதனைகளை துணிவோடு முகம் கொடுக்கலாம். எத்தனையோ தீர்வில்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வை எட்டலாம். அனைத்தும் அல்குர்ஆனிலே இருக்கிறது. அதுதான் சொன்னேன், என்னவெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி முடிக்க வார்த்தைகள் போதாது. அவ்வளவு விஷயங்கள் இந்த அல்குர்ஆனிலே இருக்கிறது. பாருங்கள், இந்த அல்குர்ஆனை ஓதுவது இருக்கிறதே, இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைதான் நாடுகிறார்கள். இதை அதனுடைய மொழிபெயர்ப்பை புரிந்து அதை ஓத வேண்டும். நாம் அறிந்த ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 804வது இலக்கத்திலே இடம்பெறுகிறது. இக்ரஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. அல்குர்ஆனை நீங்கள் அதிகம் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. ஏன் இந்த அல்குர்ஆன் நாளை மறுமை நாளிலே யார் அதனோடு தோழமை கொண்டிருந்தார்களோ, யார் அதனோடு நெருங்கிய உறவு வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக, சிபாரிசு செய்யக்கூடியதாக, நரகிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்விடம் வாதாடக்கூடியதாக இந்த அல்குர்ஆன் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி? அல்குர்ஆனை அதிகம் நாம் ஓதினால் நாளை எமது பாவங்களின் காரணமாக ஒருவேளை நரகம் செல்வதற்கு நாம் இருந்தாலும் அந்த இடத்திலே நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடியதாக இந்த அல் குர்ஆன் எமக்காக வந்து வாதாடும். இது எம்மிலே அனைவருக்கும் தெரிந்த அம்சம். ஆனால் இதனை அதிகமானோர் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், குர்ஆனை எடுத்து ஓதுவது, பக்கம் பக்கமாக ஓதுவது, ஒவ்வொரு ராகங்களிலே ஓதுவது, இதைதான் அதிகமானோர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய சரியான நோக்கம் என்ன என்று அடுத்த ஹதீஸிலே, சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 805வது இலக்க செய்தியிலே நாம் புரிந்து கொள்ளலாம். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுஉதா யௌமல் கியாமத்தி பில் குர்ஆன் வ அஹ்லிஹி அல்லதீன கானூ யஅமலூன பிஹி ஃபித்துன்யா. நாளை மறுமையிலே குர்ஆன் கொண்டு வரப்படும். அந்த குர்ஆனோடு சேர்த்து யாரெல்லாம் அந்த குர்ஆனை ஓதி அதிலே இருப்பதை போன்று அமல் செய்தார்களோ, அதிலே இருப்பதை போன்று தமது வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ, அவர்களையும் நாளை மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். யாருக்கு சிபாரிசு செய்யும் அல் குர்ஆன்? வெறுமனவே பக்கம் பக்கமாக ஓதியவர்களுக்கா? பாருங்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று, அல் குர்ஆன் கொண்டு வரப்படும், அதனை கொண்டு யார் இந்த உலகிலே அமல் செய்தார்களோ, அதிலே சொல்லப்பட்ட பிரகாரம் தமது வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்களோ, அவர்களை தான் கொண்டு வரப்படும். தக்துமுஹு சூரத்துல் பக்ரா வ ஆல இம்ரான். இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே சூரத்துல் பக்ராவும் சூரா ஆல இம்ரானும் அடுத்த சூராக்களை காட்டிலும் முன்னே சென்று நிற்கும், முன்னே சென்று நிற்கும். எதற்காக? துஹாஜ்ஜானி அன் சாஹிபிஹிமா, தனது தோழருக்காக பரிந்துரை செய்வதற்காக அது முன்னால் வந்து நிற்கும். அல் குர்ஆனை அல்லாஹ் கொண்டு வருவான். அதிலே விசேடமாக வலது பக்கம் இருந்து பார்த்தால் பெரிய சூராக்கள் இரண்டு, சூரத்துல் பக்ரா சூரா ஆல இம்ரான், 286 வசனங்கள், மற்றொன்றிலே 200 வசனங்கள். இந்த இரண்டு சூராக்களும் முன்னால் வந்து நிற்கும். எதற்கு? தனது தோழருக்கு வாதாடுவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வர்ணித்தார்கள், கஅன்னஹுமா கமாமத்தான். அது எப்படி இருக்கும் என்றால், அந்த மனிதரை சுற்றி மேகமூட்டம் போல இருக்கும், அல்லது பறவை கூட்டத்தை போன்றிருக்கும், அல்லது ஒரு கருப்பு நிழலை போன்று இது நின்று கொண்டிருக்கும். எது? இந்த அல் குர்ஆன், இந்த சூரத்துல் பக்ரா, இந்த சூரா ஆல இம்ரான். அல்லாஹ் மறுமையிலே அதற்கு ஒரு தோற்றத்தை கொடுப்பான். தனது அந்த தன்னை சரியாக விளங்கி அதன்படி நடந்தவரை விட்டு கொடுக்காமல் அவருக்கு காவலாக இது நின்று கொண்டிருக்கும், அவரை நரகம் செல்ல விடாது. எனவே இந்த அல் குர்ஆனை ஓதுதல் என்பதின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை எதிர்பார்க்கிறார்கள் என்பதனை மிக அழகாக இந்த ஹதீஸின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஏன் சூரத்துல் பக்ரா சூரா ஆல இம்ரான் மட்டும் விசேடமாக குறிப்பிடப்படுகிறது என்றால், இந்த இரண்டு சூராக்களை பொறுத்தவரைக்கும் அதிலே ஏராளமான சட்டதிட்டங்கள் காணப்படுகின்றது. சூரத்துல் பக்ராவை எடுத்துக்கொண்டால் நோன்பு பற்றிய சட்டங்கள் அந்த சூறாவிலே இருக்கிறது, ஹஜ்ஜை பற்றிய சட்டங்கள் இருக்கிறது, கடன் சம்பந்தமான சட்டதிட்டங்கள் இருக்கிறது, தலாக் சம்பந்தமான சட்டதிட்டங்கள் இருக்கிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதிலே இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நலவுகள் கெடுதிகள், இப்படி பல வகையான விடயங்கள் அந்த சூரத்துல் பக்ராவிலே காணப்படுகிறது. சூரா ஆல இம்ரானை எடுத்துக்கொண்டால் சதக்கா பற்றிய விடயங்கள் இருக்கிறது, நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் பற்றிய விடயங்கள் இருக்கிறது, சோதனைகள் சம்பந்தமாக மரணம் சம்பந்தமாக கூட இந்த சூரா ஆல இம்ரானிலே காணப்படுகிறது. எனவே இந்த சூராக்களை நாம் ஓதி இதிலே சொல்லப்பட்ட விடயங்களை புரிந்து கொண்டு இதிலே சொல்லப்பட்டதற்கு இணங்க நாம் நடந்து கொண்டால் இம்மிலே ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை காணப்படும். இப்படி வாழுபவர்களுக்கு தான் இந்த அல் குர்ஆன் பரிந்துரை செய்யும், சிபாரிசு செய்யும் என்பதனை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அல் குர்ஆனை எடுத்து படித்து பார்ப்பது எந்த அளவு அவசியமானது என்பதனை மிக தெளிவாக நாம் எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று ஒருவேளை நான் கூறக்கூடிய அந்த வழிகாட்டல் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால், உங்களால் அல் குர்ஆனை எடுத்து ஓத முடியாது அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் தொடர்ந்து செய்வதற்கு சிரமம் என்றால் இப்படியாவது செய்யுங்கள். எப்படி? இன்று நவீன வசதிகளின் வழியாக மொபைல் போன்களிலே இந்த அல் குர்ஆனின் தமிழாக்கங்கள் காணப்படுகின்றன. இன்று நாம் பாவிக்கக்கூடிய எத்தனையோ சமூக வலைதளங்கள் இருக்கின்றது, இணையதளங்கள் இருக்கின்றன, யூடியூப், அதிலே நாம் போய் எந்த ஒரு சூறாவை எடுத்தாலும் அரபியில் வேண்டுமானால் அரபியில், தமிழிலும் சேர்த்து வேண்டுமானால் அப்படி, வெறுமனவே தமிழில் தேவைப்பட்டால் அப்படி, எல்லா விதமாகவும் காணப்படுகிறது. எந்த ஒரு சூறாவையும் நாம் எடுத்து அதனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று குறைந்தது எமது காதுகளினால் சரி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எமக்கு படித்து தெரிந்து கொள்ளதான் நேரமில்லை என்றால் கேட்டாவது என்ன சொல்கிறான் அல்லாஹ் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த மொபைல் போன் வசதி இல்லாதவர்கள், அதனை செயல்படுத்த முடியாதவர்களுக்கு அதை தெரிந்த அதனோடு அனுபவம் உள்ள சகோதர சகோதரிகளின் வழியாகவும் அந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படியோ விஷயம் நடக்க வேண்டும். இந்த ரமலானிலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளுக்கு இத்தனை பக்கங்களை நான் மொழிபெயர்ப்புடன் வாசிப்பேன், என்ன அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் படித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அதற்கு முடியாதா, நான் இந்த ரமலானிலே அல் குர்ஆனை காதுகளினால் சரி கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் காதுகளால் கேட்டு தெரிந்து கொள்ளச் சென்றால் முழு குர்ஆனை கூட இந்த ரமலானிலே உங்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நாளுக்கு நீங்கள் ஒரு ஜுசுவை நீங்கள் கேட்டால் போதும், 30 நாட்களுக்கு 30 ஜுசுகளையும் நீங்கள் முதலிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்கலாம். முதலிலே நாம் கேட்டுக்கொண்டால் அதற்கு பிறகு எங்களுக்கு தானாக விளங்கும் நாம் அல் குர்ஆனை விட்டும் எவ்வளவு தூரத்திலே இருக்கிறோம், எத்தனை கிலோமீட்டர்கள் எத்தனை மைல்கள் நாம் தொலை தூரத்திலே இருக்கிறோம் என்று அல் குர்ஆனை எடுத்து படித்தால்தான் தெரியும். அதை விட்டுவிட்டு எமக்கு தெரிந்த 4 விஷயங்கள் இவ்வளவுதான் இஸ்லாம் என்று அதற்குள்ளேயே சுத்தி சுத்தி கொண்டிருந்தால் அது பாலடைந்த வீட்டுக்கு சமனாகும். அதிலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எமக்கும் பிரயோஜனம் இல்லை, எம்மை சூழ இருப்பவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. எனவே இஸ்லாம் எந்த வீடுகளிலே வாழும் என்பதனை நீங்கள் அழகாக புரிந்திருப்பீர்கள். நீங்கள் இந்த அல் குர்ஆனை எடுத்து சரியாக புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களிலே ஒரு மாற்றம் வரும். ஒரு தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எப்படி தொழுதால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நீங்களாக தெரிந்து கொள்வீர்கள். உங்களது தொழுகையிலே ஒரு மாற்றம் வரும். அல் குர்ஆனை நீங்கள் அடிக்கடி கையிலே எடுத்து ஓதுகிற போது அதனை எமது குழந்தைகள் பார்ப்பார்கள், அவர்களுக்கும் ஒரு ஆசை வரும், எனது தாய் என்ன செய்கிறாள், இது என்ன விஷயம், அவர்களும் அதனை பார்ப்பார்கள். அதிலே உள்ள விடயங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து அதன் அடிப்படையிலே அவர்களை வளர்க்கலாம். குழந்தை வளர்ப்பு என்று 1000 பயான்களை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அதே விதமாகத்தான் இன்றும் எமது குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த வளருதலுக்கு தேவைப்பட்ட விஷயம் இந்த அல் குர்ஆன். இதை நாம் அப்படியே தூசி பிடிக்க ஒரு மூலையிலே வைத்துவிட்டு வாயினால் என்னதான் நாம் ராகம் பாடினாலும் அந்த பிள்ளைகளுக்கு அது புரியாது. எனவே எம்மிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். சுருக்க சொல்வதாக இருந்தால், இன்று பாருங்கள் இந்த மொபைல் போன்களை நாம் எப்படி வைத்து பாவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. அதிலே நல்லது செய்பவர்களும் இருக்கிறார்கள், தீமைகளை செய்பவர்களும் இருக்கிறார்கள். நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், அது எமது கைக்கு பரிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பக்கம் திரும்பினாலும் அதை எடுக்கிறோம், இந்த பக்கம் திரும்பினாலும் நாம் அதை எடுக்கிறோம். இதை நாம் எடுத்து எடுத்து அதனை பாவிப்பதை பார்த்த குழந்தைகள் அதுவும் அதனை தானாக எடுத்துக்கொள்ள பார்க்கிறது. அதனை எப்படி இயக்க வேண்டும் என்று அது தானாக தெரிந்து கொள்கிறது. எப்படி? நாம் செய்வதை அந்த குழந்தை கூட இருந்து பார்க்கிறது. குழந்தையுடைய ஒரு தன்மை என்னவென்றால், அதற்கு எல்லாவற்றையும் பாடசாலைக்கு சென்றுதான் படிக்க வேண்டும் என்றல்ல, கூடுதலான விடயங்களை அது கேட்பதன் வழியாகவும் பார்ப்பதன் வழியாகவும் தெரிந்து கொள்ளும். இஸ்லாம் வாழக்கூடிய இறை இல்லங்கள் எப்படி இருக்கும் என்றால், எப்படி இந்த மொபைல் போன்கள் எமது கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறதோ, இதே போன்று அல் குர்ஆன் தவழும். யோசித்து பாருங்கள், இந்த மொபைல் போனை நாம் எடுப்பதை போன்று அல் குர்ஆனை நாம் நிமிடத்திற்கு 300 தடவை எடுத்தால் என்ன நிலைமை? இதிலே வெட்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதிலே இருக்கக்கூடிய பிரயோஜனங்களை நாம் கண்டுகொண்டால் நாம் அதை எடுப்பதிலே குறியாக இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களது வாழ்க்கையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒருமுறை ஒரு சஹாபி கேட்டார்கள், அன்னையே, இறை தூதரின் வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்று எமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஒரு சிலர் அடுப்படியிலேயே அவர்களது வாழ்க்கையை கழிக்கிறார்கள், ஒரு சிலரின் வாழ்க்கை குழந்தைகளுக்கு பின்னாலேயே செல்கிறது. ஆண்களை எடுத்துக்கொண்டால் ஒரு சிலரது வாழ்க்கை தொழில் தொழில் என்றே கழிகிறது. ஒரு சில பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் படிப்பு படிப்பு என்றே அவர்களது வாழ்க்கை கழிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? சொன்னார்கள், கான ஐஷுஹு குர்ஆனன், அவர்களது வாழ்க்கை அல் குர்ஆனாக இருந்தது. எப்படி? அவர்களது வாழ்க்கை அல் குர்ஆனாக இருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் அந்த குர்ஆனோடு தான் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அதை எடுத்து ஓதுவது, படிப்பது, பார்ப்பது, மனப்பாடம் செய்வது, அதன் அடிப்படையிலே செயல்படுவது, அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வது, அடுத்தவர்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுப்பது, தஅவா செய்வது, தமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த அல் குர்ஆனின் படி எனது வாழ்க்கை நகர்கிறதா என்பதை பார்க்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், இந்த இடத்திலே நான் அதனை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சூரா ஆல் இம்ரானின் ஒரு இடத்திலே வரக்கூடிய வாசகம். ஒரு சஹாபி இந்த அல் குர்ஆனை ஓதுகிற போது அது எப்படி அவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று பாருங்கள். ஓதுகிறார்கள், லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், என்ன மொழிபெயர்ப்பு? நீங்கள் உங்களுக்கு விருப்பமான செல்வத்தை செலவழிக்காமல் உங்களால் சதக்காவின் முழுமையான கூலியை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன? எங்களுக்கு மிகவும் விருப்பமான செல்வத்தை செலவழிக்காமல் சதக்காவின் பூரணமான கூலி எங்களுக்கு கிடைக்காது. என்ன செய்தார்கள்? ஓடோடி வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல் குர்ஆனிலே இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், எனது செல்வத்திலே எனக்கு மிகவும் விருப்பமானது இந்த பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய பைருஹா என்ற தோட்டமாகும். இதனை நான் அல்லாஹுக்காக செலவழிக்கிறேன், அல்லாஹ்வின் பாதையிலே நான் இதனை சதக்கா செய்கிறேன் என்று சொன்னார்கள். நாம் இந்த அல் குர்ஆனை எடுத்து ஓதினால், அதனை சரியாக ஈமான் கொண்டால், அடுத்தது இதுதான் எமது நடவடிக்கையாக இருக்கும். இதிலே இருப்பது போன்று நான் இருக்கிறேனா? இல்லாத போது இப்படி நான் இருந்தால் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வானா என்ற ஒரு கேள்வி தானாக எழும்பும். நாம் அல் குர்ஆனை தொட்டு பார்ப்பதே இல்லை என்றால் எப்படி இதுவெல்லாம் உருவாகும்? எனவே அந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் வாருங்கள். அதற்காக தான் நான் சுற்றி சுற்றி அதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இறுதியாக ஒரு சில விடயங்களையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம். சூரத்து நூர் என்ற அத்தியாயத்திலே அல் குர்ஆன் வாழும் இறை இல்லங்கள், அதிலே வாழக்கூடிய அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு ஒரு அழகான உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். رِجَالٌ لَا تُلْهِيهِمْ تِجَارَةٌ وَلَا بَيْعٌ عَنْ ذِكْرِ اللَّهِ وَإِقَامِ الصَّلَاةِ وَإِيتَاءِ الزَّكَاةِ يَخَافُونَ يَوْمًا يَتَقَلَّبُ فِيهِ الْقُلُوبُ وَالْأَبْصَارُ. அதாவது சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை அவர்களது வியாபாரங்களோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை நினைவு செய்வதை விட்டும் அவர்களை தடுக்காது, அவர்களை பராக்காக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன விடயம்? அல்லாஹ்வை நினைவு செய்தல் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. அது ஒரு பயானாக இருக்கலாம், ஒரு ஜும்மாவாக இருக்கலாம், அல் குர்ஆனை வீட்டிலே எடுத்து ஓதுவதாக இருக்கலாம். இப்படியான நேரத்திலே ஒரு வியாபாரம் வந்து விடுகிறது, ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டிய நிலைமை வருகிறது. இன்று எம்முடைய நிலைமை என்ன? அப்படியே அதை தூக்கி போட்டுவிட்டு நாம் ஓடிவிடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வியாபார வந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டிய நிலைமை வந்தாலும் சரி, அல்லாஹ்வை நினைவு செய்வதை விட்டும் அவர்களை அது பராக்காக்காது. அதே போன்று அல்லாஹ்வை நினைவு செய்வது மட்டுமல்ல, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதை அது தடுக்காது, ஜக்காத்து கொடுப்பதை அது தடுக்காது. ஏன்? அவர்களுக்கு இந்த வியாபாரத்தை விட, கொடுக்கல் வாங்கலை விட, உலகிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட உள்ளங்களும் பார்வைகளும் தடம் புரண்டு நிற்கும் அந்த ஒரு நாளை பற்றி அச்சம் இருக்கும். எனவே அல்லாஹ்வை நினைவு செய்யக்கூடிய அந்த விடயங்களை அவர்கள் எந்தவித பராமுகமும் இல்லாமல் திருப்தியாக அவர்கள் செய்வார்கள். தொழுகை அவர்கள் சரியாக தொழுவார்கள். அதனுடைய சுஜூது, அதனுடைய ருக்கு, அதிலே நிதானமாக அதனை தொழுவது அனைத்தையும் சிறப்பாக அவர்கள் செய்வார்கள். என்ன மகா பிரச்சனை உலகத்திலே இருந்தாலும் அதற்கு பிறகுதான் எல்லாம். லியஜிஸியஹும் அல்லாஹு அஹ்ஸன மா அமிலு. அல்லாஹ் இத்தகையவர்களுக்கு என்ன செய்வான் என்றால், அவர்கள் செய்த அந்த அமல்களை விட அழகான கூலிகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். வயஸீதுஹும் மின் ஃபலிலிஹி, இன்னும் தனது புறமிருந்து மேல் மிச்சமாகவும் அல்லாஹ் கொடுப்பான். வல்லாஹு யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கணக்கு வழக்கில்லாமல் அள்ளி வழங்குகிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் வாழக்கூடிய இறை இல்லங்களாக எமது இல்லங்கள் இருக்கிறதா? இஸ்லாத்தை எமது வீடுகளிலே குடிவாளச் செய்வதாக இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனை மேலே நாம் அழகாக புரிந்திருப்போம். சுருக்கமாக சொல்வதென்றால், அல்லாஹுடைய நினைவுகளிலே எமது வாழ்க்கை பயணிக்க வேண்டும். அல்லாஹுவின் நினைவுகள் அது எமது காதுகளிலும் எமது உள்ளங்களிலும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரே வசனத்திலே இதனை சொல்கிறான். சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்தின் 45வது வசனம், வலதிக்குருல்லாஹி அக்பர். இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் எது தெரியுமா? மிகப்பெரிய விஷயம் எது? எம்மிடம் கேட்டால் நாம் 1000 விஷயங்களை சொல்வோம். அல்லாஹ் ஒன்றே ஒன்றே தான் சொல்கிறான், வலதிக்குருல்லாஹி அக்பர். அல்லாஹுவை நினைவு செய்வதிருக்கிறதே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். இதை நாம் சரியாக செய்தால் மிச்ச விஷயம் எல்லாம் தானா சரிவரும். இதை கோட்டை விட்டு விட்டு என்னதான் நாம் தடுமாறித்திருந்தாலும் எம்முடைய வாழ்க்கையை எம்மால் தூக்கி நிறுத்த முடியாது. ஏன்? அல்லாஹுவினது கட்டுப்பாட்டிலேதான் சகல விடயங்களும் பயணிக்கிறது. அல்லாஹுதான் எந்த ஒன்றையும் எமக்கு செய்து தர வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் தலைகீழாக நின்றாலும் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. எனவே சகோதரிகளே, எமது வீடுகளை இஸ்லாமிய இறை இல்லங்களாக நாம் மாற்ற வேண்டும். அதற்கு முதலிலே எம்மிலே மாற்றம் வர வேண்டும். அதற்கு பிறகு எமது குழந்தைகளை அதன் அடிப்படையிலே நாம் வளர்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது அம்சம், அல் குர்ஆனை உங்களது கைகளிலே ஏந்துங்கள். அதிலே இருக்கக்கூடியவற்றை எடுத்து வாசியுங்கள். இதன் அடிப்படையிலே நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்துணருங்கள். ஒருவேளை அதற்கு சந்தர்ப்பம் இல்லையா, அதனை காதுகளிலால் கேட்பதற்காவது நீங்கள் வழி செய்யுங்கள், அல்லாஹ் துணை புரிவான். ரமலான் இன்று முதலாவது தினம். இன்றிலிருந்தே இந்த ஒரு நீயத்தை வைத்து குறைந்தது இந்த ரமலானிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதையாவது நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வல்ல அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் இதற்காக துணை புரிய வேண்டும். அதனை நாம் செய்து பார்க்கிற போதுதான் அதிலே இருக்கக்கூடிய எண்ணற்ற நலவுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். எமது வாழ்க்கையை அப்படியே மாற்றுவதற்கு இந்த அல்குர்ஆனை எடுத்து படிப்பது போதுமானது. எம்முடைய சகல பிரச்சனைகளையும் சீராக்குவதற்கு இந்த அல்குர்ஆனை எடுத்து படிப்பது போதுமானது. அது எப்படி என்று கேட்டால், அதை எடுத்து படியுங்கள், உங்களுக்கே புரியும். எனவே இந்த விஷயத்திலே ஒவ்வொரு சகோதரிகளும் இன்று முதல் முயற்சி செய்வதற்கு வல்ல அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் கிருபை புரிவானாக என வேண்டி இந்த பயானை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும்.